நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் போர்க்குற்றங்கள் தொடர்பான அமெரிக்க உயரதிகாரி ஸ்டீஃபன் ராஃபின் இலங்கை விஜயத்திற்கு எதிராக கொழும்பில் நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பிலான செய்திகள், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமிப்பதில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி AR லட்சுமணனின் கருத்துக்கள்.
இப்ப லோக்கல் ஜட்ஜா இருந்தால் தான் என்னுடைய என்னன்னா, தலைமை நீதிபதி நிச்சயம் லோக்கல் பர்சனா இருக்கணும். அவர் இருந்தால் தான் அவருக்கு இந்த யாராரு அவங்க இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும்.
மலேசியாவில் மனித உரிமைகள் விஷயத்தை முன்னெடுத்து வரும் குமாங்கோ எனும் அமைப்பை அரசு தடை செய்துள்ளது பற்றி அந்த அமைப்பைச் சேர்ந்த ஆறுமுகத்துடன் ஒரு பேட்டி.
இந்த அரசாங்கம் இந்த குமாங்கோவை தடை செய்திருக்கிறது மிக மிக வருத்தப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தோணுது. இஸ்லாமை பயன்படுத்தி எங்களை அடக்க நினைப்பது வந்து உள்துறை அமைச்சரோட ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள்தனமாக தான் நாங்கள் கருதுறோம்.
இந்தியாவில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்களை அரசு ஏற்படுத்தியுள்ளது பற்றிய செய்திகளும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரான கராச்சியில் நடைபெற்ற சக்திமிக்க குண்டுவெடிப்பில் தலிபானுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்தமைக்காக நன்கு அறியப்பட்ட சௌத்ரி அஸ்லம் என்ற மூத்த காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலில் மேலும் 2 காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர், பலர் காயமடைந்திருக்கின்றனர். காவல்துறை தொடரணியை இலக்கு வைத்து இந்த குண்டு தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குண்டு தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் பல வாகனங்கள் மூற்றாக அழிந்து போயிருக்கின்றன, அருகில் இருந்த கட்டிடங்களும் சேதமடைந்திருக்கின்றன. கராச்சியில் தாலிபான்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முக்கிய பின்சக்தியாக சௌத்ரி அஸ்லாம் இருந்ததாக கூறும் செய்தியாளர்கள் தாலிபான்களுக்கு எதிராக இவர் சில வெற்றிகளை கண்டதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தாக்குதலை தாம் செய்திருப்பதாக பாகிஸ்தான் தாலிபான் பொறுப்பேற்றிருக்கிறது.
தனது பள்ளிக்கூடத்தை இலக்கு வைத்த தற்கொலை குண்டுதாரியை தடுக்க முயன்ற பொழுது கொல்லப்பட்ட பாகிஸ்தானிய பள்ளிக்கூட மாணவர் ஒருவன் அவனது வீரத்துக்காக போற்றப்பட்டிருக்கின்றான். தனது பள்ளிக்கூட வாசலுக்கு வெளியே ஒருவர் தற்கொலை அங்கியுடன் வந்ததை 15 அட்ஸாஸ் ஹசன் கண்டிருக்கின்றான். அவனது நண்பர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே ஓடிய பொழுது இவன் மாத்திரம் அந்த தற்கொலை குண்டுதாரியை தடுத்து நிறுத்தியிருக்கின்றான். அப்பொழுது அந்த குண்டுதாரி தனது குண்டை வெடிக்கச் செய்திருக்கின்றான். அந்த நேரத்தில் அந்த பள்ளியில் 2,000 மாணவர்கள் வரை இருந்திருக்கின்றார்கள். நாட்டின் வடமேற்கு பகுதியில் ஷியாக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஹங்கு பகுதியில் திங்களன்று நடந்த பள்ளிக்கூடத்தை இலக்கு வைத்த முதலாவது தற்கொலை தாக்குதல் இதுவாகும். அந்த தாக்குதலுக்கு சுன்னி இன தீவிரவாதிகளின் அமைப்பான லஷ்கர் இ ஜஹாங்கி உரிமை கோரியிருக்கின்றது.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை ஒழிக்கும் பணியில் தானும் இணைந்து கொள்ளப் போவதாக ஜெர்மனி அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபை தம்மிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தனது பொறுப்பிலிருந்து ஜெர்மன் நழுவிச் செல்லாது என்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிராங்க் வால்டர் ஸ்டீன்மார் தெரிவித்திருக்கின்றார். சிரியாவின் ரசாயன ஆயுதங்கள் கடலில் ஒரு கப்பலில் வைத்து செயலிழக்க செய்யப்பட்ட பிறகு மீதமுள்ள ரசாயனங்களை எரியூட்டுவதற்காக ஒரு ஆலையை ஜெர்மனி தர முன்வந்திருக்கிறது. டமாஸ்கஸ்க்கு வெளியே நடத்தப்பட்ட தாக்குதலில் 100,000 மக்கள் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட பிறகு தனது ரசாயன ஆயுதங்களை ஒப்படைக்க சிரியா ஒத்துக்கொண்டது.
சிரியாவின் மத்திய மாகாணமான ஹமாவில் பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு அருகே கார் குண்டு ஒன்று வெடித்ததில் 17 கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அரசாங்கமும் செயற்பாட்டாளர்களும் இந்த தாக்குதலை உறுதி செய்திருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவதாக அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஷியா இஸ்லாத்தின் ஒரு கிளையான இஸ்மாலி என்னும் மத வழிபாட்டாளர்களின் கிராமமான அல் ஹஃப்டாவில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஷியா சிறுபான்மையினரின் இன்னும் ஒரு பிரிவான அல்வாய் பிரிவைச் சேர்ந்தவர்தான் அதிபர் அசாத். கிளர்ச்சிக்காரர்களோ பெரும்பாலும் சுன்னிகள்.
சர்வதேச சுற்றுலா பயணிகள் அதிகம் வெளிச்செல்லும் நாடு என்ற இடத்தை சீனா உறுதி செய்து கொண்டிருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த 2013 ஆண்டு 9,70,00,000 பேர் சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றனர். இதற்கு முந்தைய ஆண்டை விட இது 1,40,00,000 அதிகமாகும். சீன சுற்றுலா பயணிகள் 2012 ஆண்டில் வெளிநாடுகளில் $100 பில்லியன் அதிகமாக செலவிட்டிருக்கின்றனர். வேறு எந்த நாட்டினரும் இந்த அளவுக்கு செலவு செய்யவில்லை. தாராளமாக செலவிடுவதால் சில இடங்களில் சீன சுற்றுலா பயணிகளை நடமாடும் மணிப்பர்ஸ்கள் என்று பட்டப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது.
பெரும் ஊழல் குறித்து குற்றஞ்சாட்டப்பட்ட கஜகஸ்தானைச் சேர்ந்த பெரும் தொழிலதிபரான முக்தார் அபேனியோ அவர்களை ரஷ்யா அல்லது உக்ரைனுக்கு நாடு கடத்துவதற்கு பிரான்சில் இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. கஜகஸ்தானின் BTA வங்கியின் பில்லியன் கணக்கான டாலர்களை திருடியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. அது ரஷ்யா மற்றும் உக்ரைனிலும் இயங்குகின்றது. அந்த குற்றச்சாட்டை மறுத்த அவர் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியிருக்கின்றார். கசகஸ்தானின் முன்னாள் சக்தி அமைச்சரான அவர் பிரிட்டனில் தஞ்சம் கோரியிருந்தார். ஆனால் அவர் ஊழல்காரர் என்று பிரிட்டிஷ் நீதிமன்றம் கண்டிருந்தது. அதற்கு பின்னர் அவர் தெற்கு பிரான்சில் கடந்த ஜூலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதேவேளை துனிசாவை மீண்டும் ஜனநாயகத்துக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஏற்பட்ட உடன்பாட்டின்படி அந்த நாட்டின் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்தி ஒன்று. போர்க்குற்றங்கள் தொடர்பான அமெரிக்காவின் உயரதிகாரி ஸ்டீஃபன் ராப்பின் இலங்கை விஜயத்திற்கு எதிராக இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்திகளுடன் சீவகன்.
இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடந்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு குழுவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அமெரிக்காவின் போர்க்குற்றங்களுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீஃபன் ராப் இலங்கைக்கு சென்றிருக்கும் நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் முன்பாக நடந்திருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் குறித்து விமர்சிக்கின்ற அமெரிக்கா தானே அவற்றை மீறி வருவதாக கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியிருக்கின்றார்கள். ஈராக்கில் அமெரிக்கா மனித உரிமைகளை மீறியதாக கூறி கோஷம் எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தார்கள். இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக கூறும் அமெரிக்கா தனது மனித உரிமை மீறல்களை புறக்கணிக்கின்றது என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களின் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்ற போர்க்குற்றங்களை ஆராய்கின்ற அமெரிக்காவின் தூதுவரான ஸ்டீஃபன் ஜே ராப் அவர்கள் இதுவரை தமிழ் அரசியல்வாதிகளையும் மத தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். இலங்கை அரசாங்க தரப்பினரையும் அவர் சந்திக்க இருக்கின்றார். அவரை கண்டிக்கும் பதாதைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்திருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நாட்டு பற்றாளர்களின் தேசிய முன்னணியைச் சேர்ந்த குணதாச அமரசேகர அவர்கள் அங்கு பேசினார். அடுத்த மாதம் நடக்க இருக்கும் ஐநா மனித உரிமை கவுன்சில் மாநாட்டில் எமது அரசாங்கத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா எடுக்கின்ற பெரிய நடவடிக்கைகளில் இது ஒரு பகுதி. எங்களை நெருக்கடிக்குட்படுத்தி நாங்கள் மனித உரிமைகளை மீறியதாக நிரூபிக்க அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்றார் குணதாச அமரசேகர. விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரில் இரண்டு தரப்பும் உழைத்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து இலங்கை உரிய வகையில் விசாரிக்க வேண்டும் என்று சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டீஃபன் ராப் அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். வடக்கில் இலங்கை ராணுவத்தின் செல் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இடத்தை அவர் பார்வையிடும் படங்களையும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை ராணுவம் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை கொன்றது என்பது தமது அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்று அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியிருக்கின்றது. முன்னைய காலங்களை விட அமெரிக்க தூதரக அறிக்கையின் வார்த்தைகள் கடுமையாக இருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். இலங்கை நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று கோருகின்ற இரண்டு தீர்மானங்களை கடந்த இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்திருந்தது. மார்ச் மாதத்துக்கு முன்னதாக இலங்கை இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தாம் அது குறித்து விசாரணைகளை நடத்த நேரிடும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளை அவர்களும் எச்சரித்திருந்தார். மார்ச்சில் நடக்க இருக்கின்ற கூட்டத்தில் இலங்கை இந்த விஷயங்களில் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதனிடையே இலங்கையில் நடைபெற்ற போரின் பொழுது இரணைப்படையில் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் இலங்கை ராணுவத்தின் ஷெல்வீச்சு தாக்குதலால் கொல்லப்பட்டனர் என்கின்ற அமெரிக்க தூதரக குற்றச்சாட்டை இலங்கை ராணுவம் மறுத்துள்ளது. இந்த குறிப்பிட்ட இடத்தை விடுதலை புலிகள் தங்களது கொல்லப்பட்ட போராளிகளின் உடல்களை ஒப்புவிப்பதற்காக பயன்படுத்தியதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள் என்றும், இது பாதுகாப்பான இடமாக இல்லாவிட்டால் அதை விடுதலை புலிகள் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்றும் இலங்கை ராணுவத்தின் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இருந்தபொழுது இந்த இடத்தில் ஷெல் தாக்குதல் சம்பவம் ஒருபொழுதும் நடக்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுவதாகவும் பிரிகேடியர் கூறுகின்றார். அமெரிக்க தூதரகத்தின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று கூறும் இராணுவ பேச்சாளர் நம்பகத்தன்மையுடன் சரிபார்க்கப்படாமல் இத்தகைய ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்க தூதரகம் முன்வைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். அடுத்ததாக இந்திய செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கையில் இதுபோன்று உயர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனங்களின் பொழுது தற்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வரும் கொலேஜியம் ஆஃப் ஜட்ஜஸ் எனப்படும் நீதிபதிகள் குழு ஒன்று நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை பரிசீலித்து இறுதியாக நியமனத்திற்கு பரிந்துரைக்கும் நடைமுறை சரியாக இயங்கவில்லை என்று கூறப்படுவது குறித்து இந்திய சட்ட கமிஷனின் முன்னாள் தலைவரும் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
காரணம் என்னன்னா, காலேஜியம் வந்து எல்லா ஊர்லயும் சரியா இயங்கலைன்னு சொல்ல முடியாது. மெட்ராஸ் பொறுத்தளவுல எனக்கு இப்போ ஒன்றும் டச் கிடையாது, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க ஒரு 15-12 பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதாக சொன்னாங்க, பேப்பர்ல வந்திருக்கு. அதை சேலஞ்சு பண்ணி இப்ப கோர்ட்ல போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குப்பா. ஆனா இப்ப இந்த காலேஜியம் சிஸ்டத்துல என்னன்னு கேளுங்க, இந்த டிரான்ஸ்பர் பாலிசி இருக்கிறதுனால இதுல சில கோர்ட்டுகள்ல முதல் 3 பேருமே வெளியூர்ல இருந்து வந்த ஜட்ஜுகளா இருக்காங்க, டிரான்ஸ்பர் பண்ண ஜட்ஜு. இப்ப லோக்கல் ஜட்ஜா இருந்தா தான் என்னுடைய இது ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, தலைமை நீதிபதி நிச்சயம் லோக்கல் பர்சனா இருக்கணும். அவர் இருந்தா தான் அவருக்கு இந்த யாராரு அவங்க இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணு நினைக்கிறாங்களோ அவங்கள பத்தி எல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா தெரியும், மற்ற ஜட்ஜுகளுக்கும் தெரியும். இப்ப சில நேரத்துல மற்ற ஜட்ஜுகளையும் கேட்டுத்தான் போடணும்னு ஒரு பாலிசியே இருக்கு, அதாவது லார்ஜர் கன்சல்டன்சி. அப்படின் போது மற்ற ஜட்ஜுகளை கேட்டு அதனுடைய ஒப்பீனியும் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பண்றது இல்லைன்னு கேள்விப்படுறேன் நான்.
அதாவது நீங்க சொல்றது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற மற்ற ஜட்ஜஸையும் கன்சல்ட் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்றீங்க?
கன்சல்ட் பண்ணிட்டு செய்யணும். நான் கேட்டு 10 பேரை கேட்கணுங்கிறேன். முதல் 10 பேரை அது மாதிரி தான் எல்லாம் அதை வந்து லார்ஜர் கன்சல்டன்சின்னு சொல்றது கான்ஸ்டியூஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஓரளவு நியாயமான ஆட்கள் வரும், ஜாதி அடிப்படையில வராது, நல்ல தரமான உள்ள ஒன்று நீதி நல்ல விதமான செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து நீதிபதிகளாக நான் நியமிக்கப்படலாம்.
ஆனா நீங்க சொல்ற இந்த மேல இருக்கிற முதல் 3 நீதிபதிகள் மாறுதல் ஆகி வரக்கூடாது வெளி மாநிலங்கள்ல இருந்து அப்படின்னு சொல்றது வந்து அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உள்ளூர் நீதிபதிகளே தலைமை நீதிபதியா போட்டா அவங்களுக்கு இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லப்படுற இந்த நலன்கள் அந்த அது வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கு.
அப்படி வந்து இது இங்கேயே நிக்கலையே, இது இங்கே இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, அதனுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, பல இடத்துல பிரைம் மினிஸ்டர் கூட நிறுத்தலாம், பிரசிடண்ட் இந்தியாவுக்கு போகுது. ஆகினால 1993 முன்னாடி இந்த விதமான கம்ப்ளைண்டே கிடையாது சார். ஆஃப்டர் 1993 இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தது இப்பதான், அது என்னுடைய ரிப்போர்ட்ல இருக்கிறது.
இந்த பிரச்சனைக்கு தீர்வாக சொல்லப்படுற இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற 120வது அரசியல் சட்ட திருத்தம், அதாவது இந்த கலேஜியம் அப்படிங்கிற அமைப்பை மாத்தி அதுல சில திருத்தங்களை செஞ்சு
போட்டிருக்காங்க. ஆனா அதுல சில திருத்தங்கள் பண்ணவன
அது ஒரு தீர்வா அமையாதுங்கிறீங்களா?
அமையலாம், அது வந்து நான் என்ன பாக்கல, அந்த பில்டே என்ன வெளியே வரலையே, பில் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்பதான் வர அசம்பிள பார்லிமெண்ட் செஷன்ல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு காலைல கூட அந்த அமைச்சர் சொன்னாரு, வரப்போற பார்லிமெண்ட் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், அதை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி சொன்னாரு.
ஆனா இப்போ இந்த பார்ல இருந்து எத்தனை பேர் கொண்டு வரணும், பெஞ்ச்ல இருந்து எத்தனை பேரை ப்ரமோட் பண்ணணும்,
அது இருக்கு
அப்படிங்கிற அந்த அந்த விதிமுறைகள் எல்லாம் முறையாக வெளிப்படைத்தன்மையோட பின்பற்றப்படுதா?
அதை பின்பற்றாங்க 25% வந்து சர்வீஸ் ஜட்ஜஸ், 75% லாயர்ஸ் பண்றாங்க. சர்வீஸ் ஜட்ஜஸ் பொறுத்த அளவுல அவங்க ரெக்கார்ட்ஸ் தான் பாக்குறாங்க, அவங்களுடைய ஏசிஆரை பார்த்துட்டு சரியா இருந்தா அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, சீனியாரிட்டி படி கொடுத்துட்றாங்க. லாயரை பொறுத்த அளவுல இவங்க எல்லாம் விசாரிக்கணும், அவங்களுடைய ஆன்டிசிடென்ட், இன்கம் டேக்ஸ் பே பண்றவரா, ஹைகோர்ட்ல அப்பியர் ஆயிருக்காரா, எத்தனை கேஸ் நடத்திருக்கிறாரு, இன்கம் டேக்ஸ் பே பண்ற ஆளா இருக்காரான்னு பார்க்கணும். ஆனா அதெல்லாம் பார்க்காம அனுப்பிச்சாங்கன்னா அந்த அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து சரியா இருக்காது.
இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஏ.ஆர். லக்ஷ்மணன். இந்தியாவில் மருத்துவ படிப்புக்கான இடங்களை உயர்த்த மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் மருத்துவ பட்ட படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்களை ஒதுக்கீடு செய்ய இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்தியாவில் செயல்படும் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் இவ்வாறு 10,000 இடங்களை அதிகரிக்க ₹10,000 கோடி நிதி தேவைப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்திருந்தது. மருத்துவ பட்ட படிப்புக்கான இடங்களை அதிகரிப்பதன் மூலம் தற்போது நிலவும் 2,000 நபருக்கு ஒரு மருத்துவர் என்கிற விகிதத்தை 1,000 நபருக்கு ஒரு மருத்துவர் என குறைக்க முடியும் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக தேவைப்படும் 10,000 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 75% மத்திய அரசு நிதியளிக்க வேண்டும். மீதி தொகை அந்தந்த மாநில அரசு நிதியிலிருந்து பெறப்படும். தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் இயங்கும் 381 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 49,918 இடங்கள் உள்ளன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி சென்ற வாரம்தான் 58 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மருத்துவ பட்டப்படிப்புக்கு புதியதாக 5,800 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிராமப்புறங்களில் பணிபுரிய முன் வருபவர்களை ஊக்குவிக்க சிறப்பு 3.5 ஆண்டு மருத்துவ படிப்புக்கு கடந்த 2012 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒப்புதல் அளித்தது. பொதுவாகவே மருத்துவர்கள் கிராமப்புறங்களில் சென்று பணியாற்ற தயங்கி வருவதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டு வருகிறது. இந்திய மக்கள் தொகையில் 72% பேர் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். ஆனால் 26% மருத்துவர்கள் மட்டுமே கிராமங்களில் பணியாற்றுகின்றனர். இதன் காரணமாக MBBS முடித்துவிட்டு மேற்படிப்பில் சேரும் மருத்துவர்கள் கிராமங்களில் கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாட்டை பல்வேறு மாநில அரசுகளும் கொண்டு வந்துள்ளது. இதற்கு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் நிலவி வருகிறது.
புதுடெல்லியிலிருந்து BBC-யின் ஜெயக்குமார். அமெரிக்காவில் இந்திய துணைத் தூதர் தேவயானி கைது செய்யப்பட்ட வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட காலக்கெடுவை நீட்டிக்க நீதிமன்றம் ஒன்று மறுத்துவிட்டது. அவர் மீது விசா மோசடி குற்றச்சாட்டுகள் ஜனவரி 13 முன்னர் பதியப்படும். இதனிடையே அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சரின் இந்திய பயணமும் பின்போடப்பட்டுள்ளது. இவை குறித்த கூடுதல் விவரங்களுடன் சுவாமிநாதன்.
இந்திய தூதர் தேவயானி கோபர்கடை மீது அமெரிக்க நீதித்துறை விசா மோசடி மற்றும் தவறான வாக்குமூலம் தந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை டிசம்பர் 12 கைது செய்தது. இந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் முறையாக அவர் மீது சுமத்த 1 காலக்கெடு இருக்கிறது. அந்த காலக்கெடுவின்படி ஜனவரி 13 அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட வேண்டும். அமெரிக்க நீதித்துறையுடன் இந்த வழக்கு குறித்த குற்றத்தின் தன்மை பற்றிய உடன்பாட்டுக்கு வரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதால் இதற்கு உதவி செய்ய காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று தேவயானியின் வழக்கறிஞர் டேனியல் அஷாக் மத்திய நீதிமன்றத்தில் வாதிட்டார். ஆனால் நீதிபதி சாரா நெப்ட்ரான் இந்த வாதத்தை ஏற்க மறுத்து ஜனவரி 13 அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். தன்னுடைய வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட இந்திய பணிப்பெண்ணுக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டியதை விட குறைவான ஊதியத்தை தேவயானி கொடுத்தார் என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை தேவயானி மறுத்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேவயானி கைது செய்யப்பட்ட விதம் இந்திய அமெரிக்க உறவுகளில் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இந்தியாவில் இதுவரை அனுபவித்து வந்த பல சலுகைகளை இந்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க எரிசக்தித்துறை செயலரின் இந்திய விஜயம் தற்போது பின்போடப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. இருதரப்புக்கும் ஏற்புடைய மற்றொரு தேதியில் இந்த விஜயம் நடைபெறும் என்று கூறியிருக்கின்ற அமெரிக்கா விண்வெளி ஆய்வு குறித்து விவாதிக்க உயர்நிலை குழு ஒன்று இப்போது அமெரிக்காவில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. தேவயானி கைதுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளை அமெரிக்க ஊடகங்கள் கடுமையாக சாடியிருக்கின்றன. இந்தியா பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாக செல்வாக்குமிக்க வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் கூறியிருக்கிறது. தூதர் விவகாரம் குறித்தே அரசுத்துறையின் பேச்சாளர் ஜென் சாக்கிடம் நேற்று பல கேள்விகள் கேட்கப்பட்டன.
We of course endeavor to always be in compliance with local laws and regulations. The Indian diplomatic notes, which I believe is what you're referring to, raise highly technical and complicated
உள்நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்து செயற்படுகின்றோம். இந்தியா அளித்திருக்கின்ற ராஜாங்க குறிப்புகள் சில சிக்கலான தொழில்நுட்ப ரீதியான கேள்விகளை எழுப்புகின்றன. நாங்கள் சில விளக்கங்களை அளித்திருக்கின்றோம். இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம்
என்றார் ஜென் சாக்கி. இந்த விவகாரம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
செய்தியரங்கத்தில் அடுத்ததாக, தமிழக முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசின் புதிய பயிர் பாதுகாப்பு திட்டம் மாநில விவசாயிகளுக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக குறை கூறி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இந்த புதிய திட்டத்தினால் விவசாயிகள் கூடுதலாக பிரீமியம் தொகை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும், பெருமளவிலான விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டி, இந்த திட்டம் விவசாயிகளை பெரும் இன்னலுக்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து விவசாயிகள் என்ன கருதுகின்றார்கள் என்று காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களிடம் பேசினேன்.
அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார்மர்ஸு கொஞ்சம் அதிகம் கடாப்பில் தான் வருது. ஏன்னா 2% மினிமம் கட்டணும், அது வந்து சப்சிடியே கிடையாதுங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு 15,000 ரூபாய் ஒரு கடன் ஒரு விவசாயி வாங்குறாருனாக்க அதுக்கு 2%ங்கிறது 300 ரூபாய் ஆகும். அந்த 300 ரூபாங்கிறது மினிமம் அவங்க கட்டித்தான் ஆகணும். அதுல சப்சிடியே கிடையாது. அதுக்கு மேல போச்சுன்னா தான் சப்சிடிங்கிறது வருதுங்கிறது தெரியுது. இது வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து அதிக லாபம் வேணும் இல்லைன்னா அதிக செலவு பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல போடுற இதுல வருது. இதெல்லாம் பாக்குற போது இந்த மாடிஃபைட் ஸ்கீம்ங்கிறது சிவகங்கை, நாமக்கல், கடலூர் மூணு மாவட்டத்தில் தான் இருக்கு. அதுல போட்டு அதனோட இது வந்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பாத்தீங்கன்னாக்க கரெக்டா இது வரலும் வந்ததா தெரியல. அது வந்து லோனி அங்கதான் வாங்குறாங்களே தவிர மற்ற பேர் நான் லோனிங்கிறவங்க அங்க அந்த அந்த கிராமத்துல எடுத்துட்டதாவே தெரியல. இதை பாக்குற போது இந்த அடிப்படையில சிவகங்கை, நாமக்கல், கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஃபார்மர்ஸ் வந்து நார்மலா கொடுத்தாங்கனாக்க இந்த இதுக்கு 5,000 ரூபாங்கிற கணக்கு வச்சிருந்தாங்கனாக்க அவங்களுக்கு பிரீமியம் கட்டுறது 606 ரூபான்னு ஆயிடுறது. அதை வந்து அடிஷனலா கட்டணும்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களால அடிஷனலா போனா அவங்க அளவுக்கு மீறி போயிடும். அதனால ஒரு ஃபார்மரால் கட்ட முடியாத ஒரு நிலை உருவாகுங்கிறது தான் தெரியுது. ஒரே ஒரு போற்றத்தக்க விஷயம் என்னன்னாக்க வில்லேஜ் லெவல்ல கொண்டு வராங்க. முன்னால ஃபிர்கா லெவல்னு போட்டோம், 28 to 30 கிராமத்துக்கு சேர்த்து ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான், ஒரு 100% நிவாரணம் வரும்னு எந்த ஃபார்மரும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் பொறுத்தவரையில் இது. அது அப்படிதான் வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லல.
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்ன சொல்லுவாங்கன்னா கூடுதலாக பிரீமியம் கட்டக்கட்ட விவசாயிகளுக்கான அந்த இழப்பீடு அல்லது காப்புறுதி கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிரீமியம் இல்லாத அந்த இன்சூரன்ஸ் சாத்தியமா? ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா பிரீமியம் கட்டுறதும் அரசு, அந்த ரிலீஃப் கொடுக்கறதும் அரசு, அதுலயே ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு இல்லையா?
நீங்க சொல்ற முற்றிலும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இந்த கிராப் லோனை மட்டும் வச்சுட்டு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் பண்றதுங்கிறது லாபகரமான ப்ராபோசிஷன் இருக்குன்னு நான் சொல்ல தயாரா இல்லை. இந்த கிராப் லோனை மட்டும் பாத்தீங்கன்னாக்க கிராப்பே இழந்து போச்சுன்னா எல்லா பிரீமியமும் அவங்க தான் கட்டுறாங்க, 50% கட்டுறாங்க. அதுக்கு ரிலீஃப் கொடுக்கறது அது பாத்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் தான் கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ சத்திக்கு பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்ட்னு இல்லை, அக்ரிகல்ச்சர்ஸ் லாபகரம் இல்லைங்கிறதான் ஒரு கருத்து. இதுவரையிலும் பாத்தீங்கன்னாக்க பல நிலமற்ற கூலிகளும் விவசாயிகளும் சில சிறு குறு விவசாயிகளும் லைஃப் இன்சூரன்ஸ் அவன் எல்ஐசியே கட்டுறது இல்லை, அவன் கிராப் லோன் தான் கட்டுறான், அது ஒன்றை தான் நம்பி இருக்கான். இந்த இது கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால இதை எல்லா ஸ்டேட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது அவசியம்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த பிரீமியம் தொகை, அதாவது விவசாயிகள் கட்ட வேண்டிய அந்த தொகை வந்து மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக பல விவசாயிகள் வந்து இந்த திட்டத்திலே சேராம போயிடுவாங்க அப்படின்னு தான் முக்கியமாக கவலை வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமா?
அது உண்மைதாங்க. நார்மல் சம் ரிசீவ் இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 335 ரூபாய் அவன் கட்டித்தான் ஆகணும், இது சப்சிடியே கிடையாது. அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் கிராப் அந்த இது பார்த்து இது பாத்தீங்கன்னாக்க 606 ரூபா கட்டுறாப்புல வரும். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 707, அதிகபட்சம் 2,337 ஜாஸ்தி வருது. இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கும் சரி மற்றவருக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய சுமை தான். மற்ற கம்பெனியெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் வரப்போறாங்கன்னு பிரைவேட்டைஸ் பண்றாப்புல ஒரு பேச்சுன்னு அடிபடுறது பாக்குற போது இந்த விவசாய இன்சூரன்ஸ் ஸ்கீமையே கை விட்டுருவாங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கை விட்டுருமோங்கிற ஒரு பயமும் இருக்கு. லோன் வாங்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரிங்கிறது வந்துடுறது, அதனால மினிமம் அவங்க கட்டித்தான் ஆகணும். ஸ்கீமையே இப்ப கிராப் லோன்கிறது மட்டும் இல்லாத இதர லோன்களையும் அதையும் சேர்த்து பண்ணமாட்டாக்க காம்போசிட் இதா கொடுத்தீங்கன்னா இதுல வந்து நிரந்தரமா ஒரு இது வரும், வருவாய் இருக்குங்கிறது என்னோட இது. அது பண்ண முடியும், அது செய்ய சாத்தியம் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன்.
காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன். மலேசிய அரசு நாட்டில் மனித உரிமைகளுக்காக செயல்படும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் ஒரு கூட்டமைப்பான கொமாங்கோவை தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை குறித்து கொமாங்கோ அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கும் மலேசிய மனித உரிமைகள் இயக்கத்தின் தலைவர் கா ஆறுமுகம் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமே வந்து யூனிவர்சல் பிரியாடிக் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது ஐக்கிய நாட்டு சபையில வந்து மலேசியால மனித உரிமைகள் எப்படி இருக்கு அந்த சூழ்நிலையை வந்து மனித உரிமைகள் அத்துமீறல்களை வந்து ஐக்கிய நாட்டு சபையில போய் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல மலேசிய அரசாங்கம் சமர்ப்பிக்கிற அறிக்கைக்கு மறுப்பு அறிக்கையா வந்து என்னென்ன அத்துமீறல் நடந்திருக்குன்னு கொண்டு போய் தெரிவிக்கிறது தான் இந்த கொமாங்கோவோட முக்கிய பணியாக இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. மனித உரிமை அத்துமீறல், சமய சார்புடையது, இந்த மாதிரி எல்லாவற்றையும் அங்க கொண்டு போய் பேசுறப்ப வந்து அதுல ஒரு விடயம் என்னவென்னாக்க அது இஸ்லாம் எந்த வகையில வந்து இந்த நாட்டுல செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு வந்து இந்த எல்ஜிபிடி அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கு, அதாவது ஒரு பால் சார்புடைய நடத்தைக்கு வந்து மலேசியால வந்து ஒரு ஒரு பயங்கரமான இஸ்லாமிய கண்டனம் வந்து வெகுவாகவே ஊடுருவப்பட்டிருக்கு. ஆக அவங்க அதை மட்டும் தனியா எடுத்து, அதாவது இந்த கொமோங்கோ வந்து ஐக்கிய நாட்டு சபையில போயிட்டு இஸ்லாமுக்கு எதிரான வகையில வந்து தகவல் சொல்லுகிறது, அதற்காக அந்த கொமோங்கோவை தடை செய்யணுங்கிற நோக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த ஒருபால் சார்புடைய மக்கள் பாதிப்படைறதுனால அது மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது ஒரு பகுதியாக இந்த கொமோங்கோவின் ரிப்போர்ட்ல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. மலேசியால வந்து இஸ்லாமிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க, அந்த குரூப் தான் வந்து அல்லாஹ்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, இந்த ஒருபால் சமூகத்தை வந்து ஒழிச்சு கட்டணும், அந்த மாதிரியான நோக்கம் கொண்டவர்கள் தான் இவர்கள். அப்ப இவர்கள் கேட்டுக்கிறதுக்கு இணங்கி இந்த அரசாங்கம் இந்த கொமோங்கோவை தடை செய்திருக்கிறது மிக மிக வருத்தப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தோணுது. இஸ்லாமை பயன்படுத்தி எங்களை அடக்க நினைப்பது வந்து உள்துறை அமைச்சரோட ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள்தனமாக தான் நாங்க கருதுறோம்.
ஆனா ஆறுமுகம், அரசாங்க தரப்புல வைக்கப்படுகின்ற வாதம் வந்து மலேசிய நாட்டின் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட், அந்த சட்டத்தின் கீழே இந்த கொமோங்கோ பதிவு செய்யப்படவில்லை, அதனாலதான் நாங்க தடை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே, நீங்க ஏன் வந்து உங்க கொமோங்கோ அமைப்பை பதிவு செய்து கொள்ள அந்த ஆக்ட் பிரகாரம்?
இந்த கொமோங்கோ அமைப்புங்கிறது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு தான். இந்த ஒருங்கிணைப்பு குழுவை போய் சொசைட்டி ஆக்ட்ல போய் பதிவு செய்ய போனாலும் அவங்க பதிவு செய்வாங்களாங்கிறது வேற விஷயம். அப்படியே அவங்க பதிவு செஞ்சிருந்தா கூட அவங்க இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம் வந்து இந்த மனித உரிமைகள் சார்புடைய வகையில் நாங்க இயங்குறத வந்து ஒடுக்கணும்னாக்க அதற்கு ஒரு காரணத்தை காட்டணும். அந்த காரணம் தான் வந்து இந்த ஒருபால் சமூகத்துக்கு அந்த உரிமைக்காக இந்த கொமோங்கோ பேசுறது தவறு, அதுக்காக இந்த கொமோங்கோ தடை செய்யணும்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெர்சே இயக்கத்தை வந்து தடை செய்ய முற்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுவாராம் எங்களுடைய அமைப்பை வந்து பல முறை பல முயற்சி எடுத்து எங்களை ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. பொருளாதார வகையில நாடு எப்படி சீரழிஞ்சுக்கிட்டுங்கிறத பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு திசை திருப்பு நிகழ்வு தான் நாங்க பாக்குறோம்.
அரசாங்கம் வந்து உள்துறை அமைச்சகம் மூலமாக ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த கொமோங்கோ அமைப்பை தடை செஞ்சிட்டாங்க, அடுத்ததா உங்களை போன்றவர்களால் என்ன செய்ய முடியும், இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க?
அதாவது இந்த கொமோங்கோ அமைப்பு வந்து அரசாங்கத்துக்கு துணையா பல வகையில வேலை செஞ்சிருக்கு. ஆசியான் இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல கூட நாங்க அரசாங்கத்தோட இணைஞ்சுதான் பணியாற்றி இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து இப்ப எங்களை தடை செஞ்சிருக்கிறது வந்து எந்த வகையில எங்களுடைய பணியை நிறுத்த போறது இல்லை. அதுக்காக வந்து உடனடியா என்ன செய்யலாம்னு இருக்கோம்னாக்க, ஒண்ணு வந்து இந்த கொமோங்கோ அமைப்பை தடை செஞ்சது வந்து செல்லுபடியாகாதுன்னு நீதிமன்றத்திலிருந்து வழக்கு போட போறோம். இரண்டாவதாக வந்து இதை வந்து ஒரு அனைத்துலக செய்தியா கொண்டுட்டு போகணும். இப்ப ஏன்னா உலக அளவுல வந்து இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இடம்பெறணும்னு மலேசியா முயற்சி செஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு வந்து ஒரு பார்வையை கொடுக்குது. அதாவது நாங்கள்லாம் வந்து மனித உரிமைகளுக்காக இயங்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ஒரு பார்வையை கொடுத்துருக்கிற மலேசியா வந்து இது போன்ற ஒரு நாட்டினுடைய மனித உரிமைக்கு அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த இயக்கத்தை தடை செஞ்சு இதன் வழி வந்து செயல்பட்டுக்கிற இந்த நாட்டினுடைய இந்த சூழலை வந்து அம்பலப்படுத்தி இந்த நாட்டு இந்த மாதிரி செய்யறது வந்து இந்த நாட்டுக்கு அவமானமான செயல்ங்கிறத காட்டுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நம்ம கொண்டுட்டு போக போறோம். அதை இதை ஒரு அனைத்துலக செய்தியா கொண்டுட்டு வந்து மலேசியாவில் மனித உரிமைகள் பேசுவதற்கு இந்த நாடு இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஒரு தடையை வச்சிருக்குன்னு நம்ம காட்ட போறோம்.
மலேசிய மனித உரிமைகள் இயக்கத்தின் தலைவர் க. ஆறுமுகம். இதனிடையே மலேசிய அரசின் இந்த முடிவை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் கடுமையாக விமர்சித்துள்ளது. அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செய்தி. திமுக தலைவர் கருணாநிதியை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் இன்று அவரது சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் சற்று முன்னர் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை நமக்கு தருவதற்காக நேரடி தொடர்பில் இருக்கின்றார் நமது சென்னை செய்தியாளர் கோபாலன். என்ன கோபாலன், என்ன நடந்தது அந்த கூட்டத்தில், ஏதாவது தெரிய வந்ததா?
அதாவது 20 நிமிஷம் அந்த மீட்டிங் நடந்திருக்குது. சிஐடி காலனி இல்லத்துல கருணாநிதியை குலாம் நபி ஆசாத் அவர்கள் சந்தித்து இருக்கிறார். என்ன பேசுறாருன்னு அதிகாரபூர்வமாக யாரும் அறிவிக்கவில்லை. ஆனால் வெளியில வந்த பிறகு குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்கள்ட்ட இது ஒரு கர்டிசி கால், மரியாதை நிமித்தமான சந்திப்பு, கூட்டணி குறித்து பேசவில்லை, அதுக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்குது, எலெக்ஷன் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கூட ஒன்று சொன்னாரு. அதாவது காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவு பல்லாண்டுகளாக நீடித்து வருவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருணாநிதி தான் மதிக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆனா கோபாலன், இன்னொரு விஷயம் வந்து அண்மையில திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் இனி காங்கிரஸ் கட்சியுடன் எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அதற்கு கொஞ்சம் காலம் முன்னதாக வந்து கனிமொழிக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் பொழுது காங்கிரஸ் சீட்டை வந்து கேட்டு பெற்றாங்க, காங்கிரசுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டாங்க. இப்படியான ஒரு சூழலில் பார்க்கும்போது குலாம் நபி ஆசாத்தினுடைய பயணத்தில் வந்து அரசியல் முக்கியத்துவம் அல்லது அந்த உறவை புதுப்பிப்பதற்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு பார்க்க முடியுமா?
வாய்ப்பு இருக்குதான் செய்யுதுன்னா பொதுவா நோக்கர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஏறத்தாழ பகிரங்கமாகவே கருணாநிதி இனி காங்கிரசுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிற ரீதியில பேசிட்டாரு. ஸ்டாலினும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு குலாம் நபி ஆசாதை பார்க்க கருணாநிதி சம்மதித்தார் என்பதே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இன்றைய மீட்டிங்ல வந்து ஸ்டாலின் கலந்துக்கல.
ரைட் கோபாலன், இந்த தகவலுடன் நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் கோபாலன் கொடுத்த தகவலிலிருந்து மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.